ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 48வது திருப்பாடல் பிறவா பேறு. அழகான மலை ஒன்று, அதன் மேல் பிறை சுடர் விடுகின்றது. அந்த மலையில் பச்சை பசேல் என்ற ஒரு கொடி படருகிறது. அதன் இலையே மணக்கிறது. அதன் அருகில் சென்றாலே நறுமணம் வீசும். இவ்வாறு குன்றில் ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடியை கண்டு வியந்து தம்முடைய மனதில் பதித்துக் கொண்டார் அபிராமிப்பட்டர். நம்முடைய நெஞ்சில் பிறவிதோறும் அடர்ந்திருக்கும் வாசனைகள் பல. புண்ணிய பாவ வினைகள் அனுபவித்து தீர்ப்பதற்காகவே பிறவி எடுக்கிறோம். ஆனால் ஒரு பக்கத்தில் பழைய வினைப்பயணங்களை அனுபவித்து தீர்த்து கொண்டே இருக்கும்போது மற்றொரு பக்கத்தில் புதிய செயல்களை செய்து புதிய புண்ணிய பாவங்களை ஈட்டுகிறோம். அதன் விளைவாக நம்முடைய பிறவி தொடர் நீண்டு கொண்டே போகிறது. மனம் ஒவ்வொரு பிறவியிலும் வாசனைகளை தாங்கி பாறை போல் இறுகி நிற்கிறது. அனுபவித்து கழித்து விடுவதோடு இல்லாமல் மேலும் மேலும் வாசனைகளை ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு மாற்று என்ன என்று அபிராமி பட்டர் சிந்திக்கிறார். அதன் விளைவாக இந்த பாடல் உதயமானது. அபிராமி அன்னையை தொழுது பணிவதற்கு பிறத்தலும் இரத்தலும் இல்லை என்கிறார் அபிராமி பட்டர். அதனுடைய சாராம்சமாக இந்த பாடலில் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்கிறார். இந்த பாடலில் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப்படரும் என்கிறார். அதாவது ஒளிவிடும் கலைகளையுடைய பிறை பொருந்திய சடை என்னும் காட்டோடு கூடிய திருமுடியை பெற்ற மேருமறையைப் போன்ற சிவபெருமான் என்கிறார். அதில் ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடியை என்கிறார். அதாவது அந்த மலை மீது இணைந்து பழகின்ற ஞானமனம் உள்ள பசுங்கொடியாகிய அபிராமல்லியை குறிப்பிடுகிறார். பிறகு பதித்து நெஞ்சிலிடரும் தவிர்த்திமை போதிருப்பார் என்கிறார். அப்படியாக உள்ள பசுங்கொடியாகிய அபிராமல்லியை தம்முடைய நெஞ்சில் பதித்து தியானம் செய்து அதனால் துன்பம் நீங்கி இமைக்கும் கனப்போதேனும் நிஷ்டானுபூதி நிலையில் இருப்பவர்கள் குடலும் நினமும் இரத்தமும் சேர்ந்த குடிசையாகிய உடம்பில் மீட்டும் வந்து அடைவார்களா என்கிறார். அதாவது பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்கிறார். எம்பெருமாட்டியான அபிராமி அன்னை பச்சை கொடி போல் இருக்கிறாள். ராஜராஜேஸ்வரின் வண்ணம் சிவப்பு, ஆனாலும் சிவபெருமானுடன் ஒன்றியிருக்கும்போது அவள் உமாதேவியாக பச்சை வண்ணம் கொண்டவளாக விளங்குகிறாள். பச்சை கொடியாகிய பெருமாட்டி சிவபெருமானை சார்ந்து விளங்குகிறாள். குன்றை போல் நிச்சலனமாக இருக்கும் சிவனோடு கொடியை போல் படர்கிறாள். மலை உயரமாக இருந்தால் அதன் உச்சியிலே சந்திரன் தோன்றுவான். சிவபெருமானுடைய முடியிலும் கலைமதி விளங்குகிறது. பரமசிவனுடைய திருமுடியில் இருக்கும் பிறைக்கு ஒரு சிறப்பு உண்டு. வானத்தில் தோன்றும் சந்திரன் வளர்வதும் தேய்வதும் உடையவர். இறைவன் திருமுடியில் இருக்கும் பிறையோ அந்த இரண்டும் இல்லாமல் என்றும் தனக்குரிய கலைகளோடு ஒளிர்கிறது. அதனை அபிராமி பட்டர் இங்கு சுடரும் கலைமதி என்கிறார். இறைவன் திருமுடியில் இருக்கும் பிறையோ என்றைக்கும் வளராமலும் தேயாமலும் நிச்சலனம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்கிறார் அபிராமி பட்டர். சிவபெருமானாகிய குன்றுக்கு காடு அடர்ந்த சிகரத்தைப் போல் சடை அடர்ந்த திருமுடி இருக்கிறது. அதன் மேல் கலைமதி சுடர்கிறது. அதனால் இந்த பாடலின் முதல் வரியை சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப்படரும் என்கிறார். இத்தகைய சிவபெருமானாகிய குன்றத்தில் ஒன்றிப்படரும் பச்சை கொடியாக விளங்குகிறாள் அபிராமி அன்னை. அவருடைய திருமேனி நறுமணம் வீசுகிறது. அதனால் பரிமள பச்சை கொடி என்று போடுகிறார். அந்த பரிமளம் ஞானம் என்கிறார் அபிராமி பட்டர். அம்பிகைக்கு திவ்ய கந்தாட்டியா என்று திருநாமம் உண்டு. இவ்வாறாக உள்ள பரிமள பச்சை கொடியை தம்முடைய நெஞ்சில் பதித்து தியானம் செய்கிற அன்பர்கள் காமம் முதலிய தீய குணங்கள் அறாத மனதில் அம்பிகையின் தியானம் ஏறும்போது அந்த குணங்கள் யாவும் மெல்ல மெல்ல நழுவுகின்றன. அம்பிகையின் ஞான திருவுருவத்தின் தொடர்பால் மனம் ஞானமயமாக ஆகிறது. அப்போது அங்கே கவலை இராது, துன்ப உணர்ச்சி இராது, எத்தகைய இடருக்கும் அஞ்சாத சமாதி நிலை இந்த உள்ளத்தில் அமைகிறது. அதனால் இந்த பாடலின் அடுத்த வரியை பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்துமை போதிருப்பார் என்கிறார். பிறகு இறுதியாக பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பேயிலே என்று அமைத்து இந்த பாடலை நிறைவு செய்கிறார். குச்சிகளாலும் கீற்றுகளாலும் வேய்ந்த கூரையானது காற்று தீ மழை ஆகியவற்றால் எந்த சமயத்திலும் பழுதுபட்டு அழியும் நிலையில் இருக்கும். அதற்கு குரம்பை என்று பெயர். ஆதலின் பிணி முதலியவற்றால் பழுதுபட்டு இருக்கும் உடம்பை குரம்பையாக உருவகிக்கிறார் அபிராயம்பட்டர். என்றும் மாறாத சிறப்புடைய வீட்டை பெறுவர் ஆதலினால் குரம்பையில் புகார் என்கிறார். பெரிய மாளிகையை பெற்றவன் மீண்டும் குடிசைக்கு வராது போல அமைந்தது இந்த நிலை. அம்பிகையை தியானித்து தியானம் கூடியவர்கள் இனி பிறக்க மாட்டார்கள். அம்பிகைக்கு பவாரண்ய குடாரிகா, பவனாசினி, பவரோகக்னி என்று திருநாமங்கள் வழங்கப்படுகிறது. அந்த பெருமாட்டின் பிறப்பை அறுக்கும் பேரொருள் உடையவள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக ஒளிவிடும் கலைகளையுடைய பிறை பொருந்திய சடை என்னும் காற்றோடு கூடிய திருமுடியை பெற்ற மேருமலை போன்ற சிவபெருமானோடு இணைந்து பழகுகின்ற ஞானமனம் உள்ள பசுங்கொடியாகிய அபிராமவல்லியை தம்முடைய நெஞ்சில் பதித்து தியானம் செய்து அதனால் துன்பம் நீங்கி இமைக்கும் கனப்போதேனும் நிஷ்டானுபூதி நிலையில் இருப்பவர்கள் இங்கு குடலும் நினமும் இரத்தமும் சேர்ந்த குடிசியாகிய உடம்பில் மீண்டும் வந்து அடைய மாட்டார்கள் என்கிறார் அபிராமப்பட்டர். இதன் கருவாக தேவியை தியானிப்பவர்களுக்கு இம்மையில் எந்தவித இடரும் பிறகு பிறவி துன்பம் இல்லை என்பதை அபிராமப்பட்டர் கூற விழைகிறார். இங்கனம் அபிராமியை துதிப்பவர்களுக்கு பிறவா பேறு கிடைக்கும் என்பதை இந்த பாடலில் அபிராமப்பட்டர் மிகவும் அழகான இலக்கண நடையில் தமிழ் அந்தாதி செயலாக அருளை செய்திருக்கிறார். அந்த பாடலை நாமும் அதே பாணியிலேயே சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா.